Honorable Lord Samman, the leader of the opposition.
Thank you, Mr. Speaker. We are debating, sir, the policy statement made by His Excellency the President, Mr. Maithripala Sirisena, in Parliament on the 8th of this month. This adjournment motion has been requested by the leader of the joint opposition, Honorable Dinesh Gunawardene, and it has been seconded by a member of the joint opposition. And one could see, sir, that the main theme of their speech was that this government should cease to govern, which would also mean that they must be returned to governance, or they must be enabled to govern the country. They have governed this country for a long time. They have governed this country for 10 years before the present government came into power. And when they gave up their government, they were neck deep in debt. One of the biggest issues identified by the president as confronting the country is the foreign debt and the domestic debt. So I will, in the course of my speech, sir, address issues that need to be addressed to take the country forward, to take the country on a different path, to define the country, for the country, a different future. It would be my submission that merely changing governments is not going to resolve problems. On the contrary, we must all come together and we must think in terms of what needs to be done for the country to move forward, for the country to prosper, for the country to be redeemed from its present position. And therefore, sir, my speech will be on an entirely different basis. The President, sir, in the course of his address, identified three main issues. One was the economy. The second was the issue of the North and the East, popularly referred to as the national question. The third was the issue of corruption and fraud. All these three issues are fundamental issues which have a great impact on the future of this country. But I will, sir, in the course of my address, primarily deal with issue number two, that is a national question, the issue pertaining to the North and the East and the people who live in that part of the country. It has afflicted the country from the time the country attained independence, well nigh 70 years ago. The non-resolution of the issues in the Northeast have been the primary cause for all other problems and various difficulties the country has faced. It is also my contention, sir, that the country is in its current parlous state, and corruption and fraud have aggravated to its present height, primarily on account of the non-resolution of the issue in the Northeast. This country will never be able to redeem itself unless the Northeast issue is resolved. I consider it my duty, sir, as the leader of the opposition, to pay the maximum possible attention to this issue. I do so in the interest of the country, not in the interest of one government or the other. And my appeal is to all members of parliament, to all persons in government, to all persons in opposition, to come together to resolve this issue. I do so in the interest of the country as a whole. Very much unlike some who want the Northeast issue to continue for their political survival and for the advancement of their political fortunes, I want the Northeast issue resolved within an undivided, indivisible, one Sri Lanka on the basis of fairness, justice and equality, wherein all Sri Lankans are equal citizens of this country, their country, Sri Lanka, subject only to the country's constitution and laws. That is why, sir, we are currently engaged in the framing of a new constitution. And it is in this background that I will examine some aspects of His Excellency's speech, policy statement, and other relevant materials to put the whole issue in its proper perspective. Before I do that, sir, you'll permit me, Mr. Speaker, to refer to the election manifesto of the Federal Party in 1970. This is what said the Federal Party said in its election manifesto in 1970. The whole country should know this. It is our firm conviction, I quote, the division of the country in any form would be beneficial neither to the country nor to the Tamil-speaking people. Hence, we appeal to the Tamil-speaking people not to lend their support to any political movement that advocates the bifurcation of this country. This was the position taken by the Federal Party in 1970 in its election manifesto, that they were opposed to the bifurcation of the country and wanted the Tamil people to vote against any political movement that, that advocated bifurcation of the country. I say this, sir, because many people seem to think that we have demanded separation and that we are responsible for the state in which the country is. It was after this election in 1970 and the enactment of the 1972 Constitution, there was a demand for a separate state. But ever since the Indo-Sri Lanka Agreement in 1987 and certain constitutional changes that came about with that agreement, all Tamil political parties in this country have been prepared to find an acceptable, reasonable solution within the framework of a united, undivided, indivisible Sri Lanka. There has been opposition. There has been opposition in all elections in the past almost 3 decades. Ever since 1988, at local government elections, at provincial council elections, at parliament elections, that has been our position. As I said before, sir, it was a non-resolution of the Northeastern issue and the enactment unilaterally by the party in power at that time without any consensus with anybody of the 1972 Constitution that resulted in all that happened since 1970 and the country being brought to its present state. The whole question, sir, is do you want the country to continue in the same trend and get even worse in the future? Or do you want to give the country a new direction and a new future? It is in this context, sir, that I shall be quoting from the statement made by His Excellency the President in Parliament on the 8th of this month, and from some other statements made by the President earlier, the resolution adopted by this Parliament, converting this Parliament into a constitutional assembly, and also the statements made by former President Mr. Mahinda Rajapaksa in the course of his election campaign. In the course of the statement the Excellency President made in Parliament on the 8th of this month, he said, "I wish to make this statement as an extension of the statement presented by me at the commencement of the first session of the fifth Parliament." That was on the 1st of September 2015. Before I read that statement, sir, that we said what His Excellency the President said in the course of his speech on 8 January. "The foundation of a stable country is national reconciliation. It is important to introduce a structure for taking political decisions based on equality for achieving national reconciliation. I believe it is a dire need of the day to strengthen the existing provincial council system in order to achieve that these objectives. Whatever the opposition, it is essential to enter into a political program with the consensus and agreement of the people to find a permanent solution to the issue of unrest of the people in the north and the east." His Excellency said in the course of his statement in Parliament on the 8th of this month, he made reference to the northeast issue because he identified the northeast issue as one of the most serious problems afflicting this country. Thereafter, sir, I quote from the statement made by His Excellency the President on 1st of September 2015, when he addressed the first session of this Parliament. He said, sir, "Honourable Speaker, I quote from his statement, the identity of a nation or a country is based on its constitution. That is why a constitution is considered supreme. During the 60 years after independence, we have adopted 3 constitutions. Yet it is unfortunate that we have not been able to adopt a constitution which enables all of us to agree as a single nation." People's Excellency said on the 1st of September 2015, when he addressed Parliament, and when he said yesterday, when he addressed Parliament on the 8th of this month, He said, the statement I now make is a continuation of the statement I made when I addressed Parliament at its first session on the 1st of September 2015. You'd permit me, Mr. Speaker, to quote from the resolution of Parliament on the 9th of March 2017 in regard to the framing of a new constitution, which His Excellency referred to in the course of his first policy statement on the 1st of September 2015. This resolution states, sir, and whereas it has become necessary to enact a new constitution that inter alia abolishes the executive presidency, ensures a fair and representative electoral system which eliminates preferential voting, strengthens the democratic rights of all citizens, provides a constitutional resolution of the national issue, promotes national reconciliation, establishes a political culture that respects the rule of law, guarantees to the people fundamental rights and freedom, and assures human dignity and promotes responsible and accountable government. He goes on to say, the resolution goes on to state, sir, there shall be a committee of parliament hereinafter referred to as the Constitutional Assembly, which shall consist of all members of parliament for the purpose of deliberating and seeking the views and advice of the people on a new constitution for Sri Lanka and preparing a draft of a constitutional bill for the consideration of Parliament in the exercise of powers under Article 75 of the Constitution. That is the resolution, sir, adopted by this Parliament, converting itself into a constitutional assembly in March 2016. What has happened thereafter? The constitutional assembly has functioned. A steering committee has been appointed, subcommittees have been appointed, subcommittees have come up with their reports, the steering committee has come up with, with an interim report to Parliament, to the Constitutional Assembly, debates have taken place in Parliament, the enactment of a new constitution has been seriously considered. And much work has been done on that. Experts have been appointed. Their views have been obtained. There have been consultations with the people. There have been consultations with civil society. A lot of work has been done. Unfortunately, in the past couple of months, that work has not continued on account of other developments in the country. Elections, local authority elections, certain differences in government. 16 members of the government have crossed over and joined the opposition on account of these disturbances. That process has not continued. But that must continue. That process must recommence. And that must reach its logical end. It was a unanimous resolution adopted by this Parliament, converting Parliament into a committee of the whole Parliament, designated the Constitutional Assembly for the purpose of drafting a new constitution for this country. The steering committee appointed by the Constitutional Assembly has continuously met. Everybody has participated. The resolution was adopted unanimously, and therefore, that is the will of this House. That is the will of the members of Parliament, and it must continue. It will be relevant for me to examine, sir, in this context, what President Mahinda Rajapakse had to say in regard to a new constitution. Particularly, sir, when he contested the elections in 2015, he wanted a new constitution. He said, I quote from his manifesto, wide political reform, a new political culture. We have been battered for 36 years by the 1978 constitution, which has been thrust upon our people and country without an appropriate debate or discussion. We must also collectively acknowledge that the constitution is now further distorted due to various amendments over the years, some of which are not consistent with others. Therefore, instead of amending the constitution further with piecemeal changes, I will take action to formulate a new constitution that reflects the people's ideas, aspirations, and wishes within a period of 1 year. That's what he said. He wanted a new constitution. When he went before the people in 2015, January 8th, he told the people this country needs a new constitution. He said further, sir, I'll first submit a draft constitution which will consist of the proposals of various groups for Parliament's approval in accordance with the constitution. Thereafter, I will present that draft constitution at a referendum seeking the approval of the people. That's what we want. It is our contention that the constitution must be approved by Parliament by a two-thirds majority, and after the constitution is approved by Parliament by a two-thirds majority, it must be submitted to the people of this country at a referendum, and it must obtain the approval of the people of this country at a referendum. That is our position. We don't want a constitution enacted behind the back of the people. That was President Mahinda Rajapakse's position. That is why the opposition was not able to oppose the resolution tabled in Parliament. That is why the opposition was compelled to cooperate with the activities of the steering committee. And in fact, it's today, even today, continuing to cooperate with the steering committee. So, sir, what this country needs is to frame a new constitution in such a way as to resolve an issue, a conflict that has plagued this country from the time of independence, from 1947-48. That is what the country needs. Nobody wants to trick anybody, sir. Nobody can trick anybody. The constitution must be approved by the people, by a two-thirds majority, by the parliament, by a two-thirds majority, and approved by the people at a referendum. Moreover, sir, ever since 1987-88, the constitution-making process has been a continuing process. Under President Prabhudas's time, there was the Mangala Munasinghe Select Committee, which came up with proposals for a new constitution in regard to power sharing, in regard to various other matters. During President Chandrika Bandaranaike Kumarasinghe's time, there were various proposals that she made in 1995, in 1997, in 2000 August. She brought to Parliament a constitutional bill. The matter was widely discussed. That bill was approved by Cabinet. Both President Mahinda Rajapakse, the former president, and President Maithripala Sirisena, the present president, were members of President Chandika Bandaranaike's cabinet, and they approved those proposals at cabinet. They accepted those proposals at cabinet. Therefore, sir, thereafter, when President Mahinda Rajapakse became president, he appointed the All Parties Representative Committee, called the APRC. He appointed Professor Thitse Vithana, a member of parliament, as the chairman of that committee. He appointed a multi-ethnic committee of experts who came up with their reports. Professor Thitse Vithana has submitted his report to Mahinda Rajapakse, and the report is not available. Therefore, sir, from 1987-88, for the last 30 years, the constitution process has been taking place. It has been a continuous process, all of which, sir, provide substantial material for the framing of a new constitution. So nobody can think that the Northeastern conflict, the political rights, the social rights, the economic and cultural rights of the Tamil people in this country cannot be buried. They have lived in this country for as long as anyone else. They have historically inhabited a certain part of this country, and the Tamil-speaking people are a majority in every part of that part of the country which they have historically inhabited even today. We want a united country. We want an undivided country. We want an indivisible country. But we want to live as equal citizens, assured of our dignity and self-respect, assured of justice within an undivided country. That is what we are asking for. I don't think, sir, that can be denied to us. I think the time has come for everyone to realize that it is an obligation that they owe, not merely the Tamil people or the Tamil-speaking people, it is an obligation they owe to the whole country. If this country is to prosper, if the country is to achieve its full potential, if the country is to grow economically and succeed as a country, as other countries have done in this region and in the world, then I think, sir, a new constitution needs to be framed and this matter needs to be resolved. I would like to say a few words on the economy, sir, before I conclude my speech, and on the question of corruption and fraud. I think, sir, any government must have the courage to take decisions that are challenging. We have heard of an agreement with Singapore, a free trade agreement. We have heard of a free trade agreement with India, an economic and technological cooperation agreement. We have heard of an agreement in China. Our leaders have been visiting various countries in the world over, having discussions, but nothing is happening. We are expecting foreign investment. We are hoping to fashion an export-oriented economy. We say that we occupy a very strategic place position in the Indian Ocean region. Why aren't all these things being exploited? This government has been in power for the past 3.5 years. The former government that Mr. Jayant Srinivasan talked about was in government for 10 years. All that they did was to enact the 18th Amendment, taking away the independence of the judiciary, taking away independent commissions, enabling the president to run for presidency any number of times, What else did you do? This country got neck deep in debt during your period. You can't deny that. Therefore, sir, I think there is an obligation on the part of the government to act expeditiously, to act swiftly. We don't want the interests of our country to be sacrificed in any way. We don't want the interests of the people of this country to be sacrificed in any way. We will join all other people in opposing any such move. But at the same time, if you want to redeem yourself, if you want to come out of difficulties that are very deep, out of which you are unable to come for a long period of time, you must make bold decisions. You must make expeditious decisions, and you must implement them. On the question of bribery and corruption, sir, I don't want to say very much. We must start here. Corruption must be eradicated in this parliament. I'm not talking about the officials of parliament. I'm talking about myself and my colleagues. Corruption must be eradicated at the level of the executive. Unless we start cleaning up at the very top, we can never clean the bottom. We can never clean the middle. We need to commence cleaning up at the very top. Corruption must be eliminated at the level of political parties. Political parties must realize that they have a duty by this country to ensure that the persons whom they bring into politics are persons of stature, persons of character, persons who will not sell their country. I think, say, if corruption is to be eradicated in this country, we are going to first start cleaning up at the top. Without cleaning up at the top, it will be futile to think of cleaning up in the middle or at the bottom. I thank you, sir.
Thank you. Ilangata ape daru adakalana mettumata bulasaneta pemili idana idathiwana nisa man etumata me avasthave kathawa denawa ඊට පස්සේ අපි ඒ නියම ප්‍රියට යන්න මගේ අවසර පදවන සභාවේ අවසරයයි. honorable adikalanand
நன்றி சபாநாயகர் அவர்களே இன்று பாராளுமன்றத்தில் புதிய அமர்விலே ஜனாதிபதி அவர்கள் ஆற்றிய உரை சம்பந்தமான ஒத்திவைப்பு பிரையிலே பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறுகிறேன். நான் நீண்ட நேரம் உரையாற்ற விரும்பவில்லை. காரணம், ஜனாதிபதியினுடைய பேச்சிலே எங்களுடைய தமிழ் பேசும் மக்களுக்கான அரசியல் தீர்வு சம்பந்தமாக எதுவுமே கூறப்படவில்லை என்பது கவலை தருகிறது. வெறும் வடக்கு கிழக்கு இலங்கையிலே மாகாண சபைகளுக்கான அதிகாரங்கள் கொடுப்பதாக மட்டும் அவருடைய உரையிலே சொல்லியிருந்தார்கள். தமிழ் மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக அவர் சொல்லுகின்ற போது தமிழ் மக்களின் சம உரிமைகளை அடிப்படையாக கொண்ட அபிலாசைகளை ஏற்றுக்கொள்ளுதல் 3 வருஷங்களுக்கு பின்பு இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இதை கருத முடியுமா என்பது என்னுடைய கேள்வி. ஆகவே அரசியல் சாசன சபை உருவாக்கப்பட்டு நாடாளுமன்றத்திலே ஒரு இனப்பிரச்சனை தீர்வையும் அதன் ஊடாக வென்றெடுப்பதற்கான நடைமுறை இருந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே பல அறிக்கைகள் இறுதியாக கட்சிகள் தங்களுடைய பரிந்துரையை சமர்ப்பித்து பாராளுமன்றத்திலே விவாதத்தை மேற்கொள்கின்ற போது அந்த விவாதத்திலே பல கட்சிகளின் பிரதிநிதிகள் எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வுக்கு ஆதரவாக பேசுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஆனால் இன்று ஜனாதிபதியின் உரையிலே இந்த அரசியல் சாசன சபையோ அல்லது நடந்து முடிந்த தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற அது நடைபெறுமா என்ற ஒரு ரீதியிலே பாராளுமன்றம் மீண்டும் கூடுகின்ற போது புதிதான பாராளுமன்றம் போல அவருடைய உரையிலே புதிதான விடயங்களை சொல்லியிருப்பது உண்மையிலே எங்களை பொறுத்தமட்டிலே கவலை தருகிறது. இந்த இனப்பிரச்சனை தீர்வுக்கு என்னத்தை அவர்கள் சொல்லப்போகிறார்கள் என்பது இந்த உரையிலிருந்து தெரியவில்லை. இன்றைக்கு எங்களுடைய பிரதேசத்திலே சிறிய நிலங்கள் விடுபட்டிருக்கிறது. இப்படி பல விஷயங்களிலே சிறிய விடயங்கள் நடைபெற்றிருக்கிறது என்பது உண்மை. ஆனால் இன்று எங்களுடைய மக்களுடைய போராட்டங்களை பார்க்கின்ற போது, தங்களுடைய சொந்த நிலங்கள் இன்றைக்கும் இராணுவத்தால் அபகரிக்கப்பட்டு இருப்பதை விடுதலை செய்ய வேண்டும், விட்டுத்தர வேண்டும் என்று கோருகின்ற அந்த கோரிக்கை இன்றைக்கும் பலமடைவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த நிலங்களை 2 வருடங்கள் கழிந்த பின்புதான் விடுவிப்பார்களா என்பது ஒரு அச்சத்தை தருகின்ற, அது நடைபெறுமா என்ற ஒரு கேள்விக்குறி இப்பொழுது எழும்பியிருக்கிறது. அதைவிட காணாமல் போனவர்களுடைய காரியாலயம் அமைக்கப்பட வேண்டும் என்று அவருடைய உரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஆனால் இந்த காணாமல் போனவர்களுடைய காரியாலயம், எங்களுடைய காணாமல் போனவர்கள் கண்முன்னாலே ஒப்படைக்க சாட்சியோடு ஒப்படைக்கப்பட்டவர்களை நியாயமான முறையிலே விசாரிப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே இது சும்மா ஐநா சபையை சமாதானப்படுத்துவதற்கான ஒரு திட்டமாக அமைந்துவிடக்கூடாது என்பது எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஜனாதிபதியின் உரையிலே எங்களை பொறுத்தமட்டிலே எங்களுடைய இனப்பிரச்சனை வடக்கு கிழக்கிலே அல்லது இலங்கையிலே இனப்பிரச்சனை இருக்கு என்பது காலகாலமாக ஆட்சி செய்பவர்களுக்கு தெரிந்த விடயம். ஜனாதிபதிக்கு தெரியாமல் இருப்பதா அல்லது தெரிந்திருப்பது அது புதிய விடயம் அல்ல. ஆனால் இனப்பிரச்சனை ஒன்று இருக்கிறது என்று ஒத்துக்கொண்ட ஜனாதிபதி அவர்கள் இதை தீர்ப்பதற்கான வழியை இந்த உரையிலே சொல்லவில்லை. மீண்டும் இந்த பாராளுமன்றம் அரசியல் சாசன சபையாக மாற்றப்படுகின்ற அல்லது தொடர்ச்சியாக இனப்பிரச்சினை தீர்வுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற ஒரு சந்தர்ப்பம் வருமா என்பது என்னை பொறுத்தமட்டிலே கேள்விக்குறியான விடயம். இன்றைக்கு பார்த்தோமென்றால் பத்திரிகைகளை பார்க்கின்ற போது 2 பிரதான கட்சிகளும் இணைந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பிரதான கட்சிகளுக்குள் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் பிரச்சனை இருப்பதாக பத்திரிகைகளை பார்க்கின்றோம். ஆனால் அவர்களுடைய நடவடிக்கைகளே அதை தெரியாவிட்டாலும் பத்திரிகைகளிலே அது சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கின்ற போது இனப்பிரச்சனை தீர்விலே 2/3 பெரும்பான்மை வாக்குகள் நாடாளுமன்றத்திலே கிடைக்குமா என்பது சந்தேகம். ஆகவே இந்த விடயத்திலே இனப்பிரச்சனை எங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமட்டிலே பல விட்டு கொடுப்புகளை கொடுத்த காரணத்தால் மக்களிடமிருந்து இன்றைக்கு நாங்கள் ஒரு தொலை தூரம் நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை இங்கு சுட்டி காட்ட வேண்டும். இந்த இனப்பிரச்சனை தீர்விலே சர்வதேசத்தின் அனுசரணையோடு நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்த அந்த நிலைமை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. நாங்கள் அரசாங்கத்தோடு இணைந்து ஒன்றும் செய்யவில்லை என்ற அந்த குறைபாடு இன்றைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது பிரச்சாரம் செய்பவர்கள் மிக வலுவாக அந்த பிரச்சாரத்தை மக்களிடம் கொண்டு போகின்ற போது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற சந்தர்ப்பம் இந்த நகரசபை பிரதேச சபை தேர்தல்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே தொடர்ந்தும் இந்த அரசாங்கம் இப்படியான இந்த 2 வருடங்களிலே எதை சாதிக்கப் போகிறது எங்களுடைய இனப்பிரச்சனையிலே, எங்களுடைய மக்களின் அந்த போராட்டங்களுக்கு என்ன தீர்வை தரப்போகிறது என்று கேட்கின்ற போது பார்க்கின்ற போது என்னை பொறுத்தமட்டிலே அது நடைபெற முடியாத ஒரு விடயமாகத்தான் இப்பொழுது இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இறுதியாக நான் சொல்லி முடிக்கின்றேன். சர்வதேசம் எப்படி ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கியதோ, சர்வதேசம் ஒரு அரசியல் சாசன சபையை கொண்டு வந்து அந்த சபையினூடாக இனப்பிரச்சினை தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற போது, ஐநா சபையிலே எங்களுடைய இனப்பிரச்சினையை சர்வதேசம் முழுமையாக கொண்டு வந்து அந்த ஐநா சபையின் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை எப்படி கொண்டு வந்ததோ அதே போல இந்த இரண்டு வருடங்களிலே சர்வதேசம் இந்த அரசாங்கத்திடம் ஜனாதிபதியிடம் ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும், இந்த இனப்பிரச்சினை தீர்வுக்கு ஒரு நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும். ஆகவே அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். சர்வதேசம் தன்னுடைய செயல்பாட்டை தவறக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுடைய மக்களின் இனப்பிரச்சினை என்பது ஒன்றாக வேண்டும், அதற்கு சர்வதேசம் பொறுப்பு கூட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கௌரவ சபாநாயகர் அவர்களே, எனக்கு தொடர்ச்சியாக இந்த சபையிலே உரையாற்றுவதற்கான நேரம் மறுக்கப்படுகிறது. நான் உங்களிடம் பல தடவை நான் எனக்குரிய நேரத்தை ஒதுக்கி துறைச்சலை கேட்டிருந்தான். ஆகவே நீண்ட காலமாக இந்த அதி உயர் பாராளுமன்றத்தினுடைய சபையிலே ஜனநாயக மரபுகள் ஜனநாயக பண்புகள் மீறப்படுகிறது. நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு கூட என்னுடைய கருத்தை இந்த சபையிலே தெரிவிக்க முடியாது எல்லாமே இருக்கிறது. ஆகவே சாதாரண ஒரு குடிமகன், அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து என்னுடைய கருத்தை சொல்ல முடியாத இடத்திலே சாதாரண குடிமகனுடைய பிரச்சனை எப்படி தீர்க்க முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஆகவே உங்களிடம் நான் பல தடவை நான் எழுத்து மூலமும் நேரடியாகவும் கேட்டிருக்கிறேன். எனக்கு இந்த விவாதத்திலே பேசுகிறதுக்கு முக்கியமாக நீங்கள் நேரம் ஒதுக்கி தர வேண்டும். தொடர்ச்சியாக என்னுடைய நேரம் மறுக்கப்படுகிறது. ஆகவே இது ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறது சமனான ஒரு வேலையை இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் கட்சி சார்பற்ற இந்த 225 பேருக்கும் ஒரு பொதுவான ஒருவராக இருக்கிறபடியினால் வந்து தேவை செய்து எனக்கு இந்த சபையிலே தொடர்ச்சியாக எந்த விதமான இடையூறு இல்லாமல் என்ன நான் உரையாற்றுவதற்கு நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை வழங்கப்பட வேண்டும். அப்படி இல்லையா இருந்தால் எனக்கு வாக்களித்த மக்களுக்கு இந்த சபையிலே செய்யப்படுகின்ற அல்லது இந்த எனக்கு தர நேரம் மறக்கப்படுகின்ற எதிர்க்கட்சி தலைவர் செய்கின்ற ஒரு துரோகத்தனமான ஒரு செயலாக இருக்கும். ஆகவே தொடர்ந்து நான் இந்த சபையிலே வந்து நான் ஒரு பார்வையாளராக இருந்துட்டு போக முடியாது. நான் இந்த 225 பேரில் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சிறப்புரிமை எனக்கும் இருக்கிறது. நீங்கள் ஒரு சபாநாயகர் என்ற அடிப்படையில் எனக்கு அந்த நேரத்தை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பும் கடமை
பெற்றுத்தரும்படி விபக்ஷ நாயகத்துமா சமக சாகச்சா கலாம் முத விழாவ லபாதியும் ஆயிடுச்சு மரணமே சாமானிய விபக்ஷ நாயகத்துமா அது கண்டாயமா நான் தில்லி மக்களான விபக்ஷ நாயகத்துமாட இவாக விபக்ஷ சங்கிதாயகத்துமாட அது அது அவஸ்தாவ லபாதின் சார். நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் வில் பி ஆனரபிள் ரவுஃப் காபி இட் ஓ படின் ஆனரபிள் தினேஷ் குருநாதன் மேத்துமா
இமே பிரச்சனைக்கிட்ட நிமை ஓ கரு மந்திரி வரும் தமங்கே பக்ஷேக்கிங் சுவாதீனம் நெகிடலா வேணும் கதாக்கிரியுமே ஐத்திய இல்லைன்னு மே பார்லிமெண்ட்டு மீட்ட கல்லி நீலத்தினா வினாடி பகக்கோ கதாநாயகத்துமா
நீலத்தீரம்
பிரச்சனைக்கிலாமே அப்பி பசுகிய பார்லிமெண்ட் இது தக்கா மே வகையம் பிரச்சனை ஆக்திமுனா கந்துகரே ஞாபகம் ரங்க மந்திரித்துமாட்ட ரங்க மந்திரித்துமாவும் பிலிங்கத்தா கதாவக் தென்னு காலியங்க ஆப்பு மந்திரித்துமா ஜனதா வித்து பெருமுனே அஜித் ஏ மந்திரித்துமாவும் பிலிங்கத்த ஏ கெட்டி கதாவக்கறி தீம மந்திரிவரேட்ட ஹிமி ஆயிட்டு ஏக உபதுமா சாக்கச்சா மார்க்கம் ஹரி கரல பக்ஷவல்ல தீன மத்தபேத கரல நிமே
மட்டை வட அவுல் என்ன பேன நமத் மெத்தஞ்சி மங்க யமிசி தக்கன் பொமி சுத்தி திரேஸ் மெத்துமா கரு ராவ் ஹக்கிம் மெத்துமா இட்டு பிரதம கரு நியோஜ காரக சபாபித்துமா மூலாச்சன் பேம்னேத்
உங்களுடைய பேச்சை தொடரல
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். கௌரவ பிரதி குழுக்களின் விசாலர் அவர்களே, எட்டாவது பாராளுமன்றத்தின் ரெண்டாவது கூட்டத்தொடரை ஆரம்பித்து வைத்து அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் எமது தேசிய அரசாங்கத்தின் கொள்கை விளக்க பேருரையொன்றை நிகழ்த்திய பிற்பாடு அந்த கொள்கை விளக்க பேருரையின் பல அம்சங்கள் குறித்து விவாதிப்பதற்காக இந்த ஒத்திவைப்பு நேர விவாதத்தை எதிர்க்கட்சியினர் கோரியிருக்கிறார்கள். இந்த விவாதத்திலே மிக சொற்பமாக ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு 10 நிமிட இடைவெளிக்குள் இந்த கொள்கை விளக்க பேருரையில் எமது அரசாங்கத்தின் சாதனைகளை பற்றி ஜனாதிபதி அவர்கள் நிறைய பேசியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த சாதனைகளுக்கு மத்தியில் சிறுபான்மை இனங்கள் என்ற அடிப்படையிலே எங்களுடைய சில வேதனைகளையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்ற அடிப்படையிலே எங்களுடைய குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்கள் உடைய பேச்சுக்கு பிற்பாடு அதற்கு முன்பு அவருடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் ரா சம்பந்தன் அவர்களுடைய ஆங்கில உரையிலும் அவர் எடுத்து சொன்ன விஷயங்களை அடிப்படையாக வைத்து நானும் இந்த நாட்டின் முஸ்லீம்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற முக்கியமான ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையிலே ஜனாதிபதியினுடைய உரையிலே இந்த நாட்டின் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு குறித்த ஒரு சரியான அணுகுமுறை அல்லது அதற்கான அடிப்படை எது என்பதை பற்றி வெறும் நழுவல் போக்கிலே சொல்லப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி தங்களாலும் எழுப்பப்பட்டிருந்தது குழுக்களின் தவிசாளர் அவர்களே. இனி அதை ஆமோதிக்கின்ற அதே வேளை அதிலும் குறிப்பாக இந்த விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசுகிற போது ஒரு சில இடங்களில் மாத்திரம்தான் இது சம்பந்தமான சில கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் உண்மையான மக்கள் நேய செயல்திட்டங்களின் நிபந்தனைகளாக 15 விடயங்களை இனங்கண்டு அவர் அதில் சொல்லியிருக்கிற போது அதிலே 7வது அம்சமாக தமிழ் மக்களின் சம உரிமைகளை அடிப்படையாக கொண்ட அபிலாஷைகளை ஏற்றுக்கொள்ளல் என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக முஸ்லிம் மக்களின் நலன் மற்றும் சமூக கலாச்சார தேவைகளை உறுதி செய்தல் என்று சொல்லுகிறார். அதற்கு பிற்பாடு மலையக தமிழ் மக்களின் பொருளாதார சமூக நிலையை மேம்படுத்தல் என்றும் சொல்லி இதை தவிர இவர் எதுவுமே இனப்பிரச்சினை தீர்வுக்கான ஒரு தீர்வாக முன்மொழியப்படாத ஒரு நிலையிலே எமது தேசிய அரசாங்கத்தின் கொள்கை விளக்கத்திலே இன்னும் பேசுபொருளாக மாத்திரம் இருந்து கொண்டிருக்கிற இந்த இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வு என்ற விஷயம் கௌரவ பிரதம மந்திரி அவர்களும் வந்திருக்கிற ஒரு சந்தர்ப்பத்திலே அவருடைய தலைமையில் இருக்கிற வழிநடத்தல் குழுவிலே உறுப்பினர்களாக நானும் இருக்கிறேன், எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார், நண்பர் சுமந்திரன் இருக்கிறார், எங்களுடைய இந்த கூட்டு எதிர்க்கட்சி என்று சொல்லிக்கொள்கிற கட்சியின் தலைவர் பாராளுமன்ற குழுத்தலைவராக இருக்கிற தினேஷ் குணவர்தன இருக்கிறார். இந்த எல்லோரும் இருக்கிற நிலையில் அதில் ஒரு உபகுழுவின் தலைவராக இருந்த எங்களுடைய நண்பர் சித்தார்த்தனும் இருக்கிறார். 77-78 தடவைகள் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். சந்தித்து நிறைய விஷயங்களை தாராளமாக பேசியிருக்கிறோம். ஆனால் அதனுடைய எதிர்காலம் என்ன? இந்த வழிநடத்த குழுவின் அறிக்கை ஒன்றை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு இடைக்கால அறிக்கையாக நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். எனவே இந்த அறிக்கையில் கையாளப்பட்ட விஷயங்களை விவாதிப்பதற்காக ஒரு நாளை ஒதுக்கி கொஞ்சம் பேசலாம் என்றிருந்தால் அதையும் கூட ஒழுங்காக செய்ய முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறோம். என்னை பொறுத்த மட்டிலே இந்த தேசிய அரசாங்கத்தில் அமைப்பதிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற கட்சிகள் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே தற்போதைய ஜனாதிபதி ஆதரித்து அவரை நாங்கள் இந்த ஆசனத்தில் அமர்த்தி கட்டம் கட்டமாக அரசியல் யாப்பை திருத்தி கொண்டு போகிற ஒரு நிலைமைக்கு போகிறோமா
என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஏன்னா ஜேவிபியினர் நிறைவேற்று அதிகாரம் ஜனாதிபதி முறையை மாத்திரம் மாற்றுவதற்கு ஒரு சட்டமூலத்தை அறிமுகப்படுத்துவதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். இது சம்பந்தமாக சிறுபான்மை கட்சிகளை பிரதித்துவப்படுத்துகிற தலைவர்கள் நாங்கள் ஒரு சிலர் ஒன்று கூடி இவ்வாறு கட்டம் கட்டமாக அரசியல் யாப்பை திருத்துவதற்கு நாங்கள் இணங்க முடியாது, அரசியல் யாப்பு முழுமையாக திருத்தி அமைக்கப்பட வேண்டும், சிறுபான்மை சமூகங்களின் அபிலாஷைகள் என்ற விஷயம் வெறும் அபிலாஷைகள் என்று அடையாளப்படுத்தி ஜனாதிபதி தன்னுடைய கொள்கை விளக்க பேருரையிலே சொல்லிவிட்டால் மாத்திரம் அது திருப்தி அடைகிற விஷயமாக இருக்க மாட்டாது. எனவே எங்களை பொறுத்த மட்டிலே நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறையையும் சேர்த்து நாட்டிலே இனப்பிரச்சினைக்கான தீர்வுக்கும் வழியாக 13வது சட்ட திருத்தத்திலே இருக்கிற எல்லா அம்சங்களையும் நாங்கள் மீளாய்வு செய்து அதிலே பல விஷயங்களை உடன்பாடு கொண்டிருக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டிலே நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறையிலே ஒரு சில மாற்றங்களை 19வது சட்ட திருத்தமாக கொண்டு வந்து அதை சர்வஜன வாக்கெடுப்புக்கு உட்படாத விஷயங்களாக இருக்கிற விஷயங்களை மாத்திரம் இன்று இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற எல்லோருமாக சேர்ந்து ஏகமனதாக நாங்கள் நிறைவேற்றி அதில் ஓரளவுக்காவது கொஞ்சம் முன்னேற்றத்தை கண்டோம். ஆனால் முழுமையான ஒரு திருத்தம் வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை செய்வதற்கு உருவாக்கப்பட்ட அரசியல் யாப்பு வழிநடத்தல் குழு அதனுடைய அறிக்கை எல்லாம் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையில் இந்த கொள்கை விளக்க பேருரையிலும் கூட அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாத விஷயம், ஏதாவது ஒரு வார்த்தையாவது அரசியல் யாப்பு சீர்திருத்தம் சம்பந்தமான வழிநடத்தல் குழுவுடைய அறிக்கை இருக்கிறது, இந்த அறிக்கையை நாங்கள் பரிசீலிப்போம், இது சம்பந்தமாக விவாதம் ஒன்றை நடத்துவோம் என்றாவது ஒரு வார்த்தையாவது சொல்லப்படாமல் இருக்கிற விஷயம் மிகவும் கவலையை தருகின்ற விஷயம் மாத்திரமல்ல ஏமாற்றத்தை தருகின்ற ஒரு விஷயமாகவும் இருக்கிறது என்பதை நான் இங்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். எனவே இந்த விஷயம் சம்பந்தமாக கௌரவ பிரதம மந்திரியும் சபையில் இருக்கிற இந்த நிலையிலே அரசாங்கத்தின் நடத்துனர்களாக இருக்கிற ஜனாதிபதியும் பிரதமரும் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது கட்சிகள் என்ற வகையிலே ஆளுக்கால் மோதி பலவிதமான பேச்சுக்களை பேசி நாட்டிலே குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கூட ஒரு புதிய அமைச்சரவை மாற்றமும் வந்து இந்த நல்லாட்சியை தொடர்வதற்கான ஒரு முடிவும் எட்டப்பட்டிருக்கிற நிலையில் வெறும் பாராளுமன்றத்திலே நாங்கள் உட்கார்கிற ஆசனங்களை மாத்திரம் மாற்றி அதில் உட்கார்ந்து கொண்டு நாங்கள் இந்த எனவே இந்த கட்டத்திலே நிச்சயமாக இந்த தீர்வுக்கான ஒரு நிரந்தர வழியை அரசாங்கம் மிக விரைவிலே சொல்லியாக வேண்டும். இந்த தீர்வை பற்றி பேசாமல் நாங்கள் மிக சர்ச்சைக்குரிய சில விஷயங்களை எவ்வாறு தீர்ப்பது என்பதற்கு சில விட்டுக் கொடுப்புகளை சிறுபான்மையினர் தரப்பில் இருந்து தாராளமாக நாங்கள் செய்திருக்கிறோம். சில விஷயங்கள் இணக்கம் காணப்படாத விஷயங்களுக்கு மாற்று தீர்வுகள் என்று 2-3 மாற்று தீர்வுகளை நாங்கள் சிபாரிசு செய்திருக்கிறோம். ஆனால் இந்த நாட்டிலே இருக்கிற பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியிலே சந்தைப்படுத்த முடியாது என்கிற பயத்துக்காக மாத்திரம் வெறும் பீதியில் மாத்திரம் இந்த விஷயங்களுக்கு தீர்வில்லாமல் தொடர்ந்தும் இதை இழுத்தடித்து கொண்டு போகிற ஒரு பாராளுமன்றமாக இந்த பாராளுமன்றம் இருக்க முடியாது. எனவே ஒரு கொள்கை விளக்க பேருரையிலே அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாதது மிகவும் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது என்பதை நான் இங்கு சொல்லியாக வேண்டும். அதனோடு சேர்த்து இன்னும் பல விவரங்களை சொல்லலாம். இங்கு கிட்டத்தட்ட மக்களிடத்திலிருந்து பறிபோன நிலங்களில் 85% திருப்பி கொடுத்து விட்டதாக இந்த உரையில் சொல்கிறார். அந்த 85% நாங்கள் சிறுபான்மையினர்கள் ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை பற்றி ஒரு கேள்வி இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டிலே கிழக்கிலும் ஏன் வடக்கிலும் கூட தமிழ் பேசும் மக்கள் என்கிற தமிழ் மக்கள் மாத்திரமல்ல முஸ்லிம்களும் ஏராளமான நிலங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். வெறும் இராணுவத்தினால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் மாத்திரமல்ல வனவிலங்கு பிரதேசங்களாக, வன பரிபாலன இலாகாவின் பிரதேசங்களாக எல்லாம் பிரகடனப்படுத்தப்பட்ட ஏராளமான மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவைப்படுகிற நிலங்களையெல்லாம் காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக விவசாயம் செய்து வந்த நிலங்களை மக்கள் இழந்திருக்கிறார்கள். யுத்த காலத்தில் மாத்திரமல்ல, பயங்கரவாதத்தினால் மாத்திரமல்ல, இந்த இராணுவ நடவடிக்கைகளால் மாத்திரமல்ல, அரச செயல்பாடுகளினால் வலுக்கட்டாயமாக மக்களின் வாழ்வாதார நிலங்கள் பல இடங்களிலே பறிபோயிருக்கிறது. இதிலே தமிழ் முஸ்லிம் மக்களுக்கிடையிலே பிணக்குள்ள பிரதேசங்கள் இருக்கின்றன. நண்பர் கோடீஸ்வரன் இருக்கிறார், எங்களுடைய வட்டம் ஒரு பிரதேசம் சம்பந்தமான ஒரு பிரச்சினை நாங்கள் காலங்காலமாக பேசி வருகிறோம். எங்களுக்குள் உடன்பாடுகளை காண வேண்டும். வட்டமடு பிரச்சனை மாத்திரமல்ல, வேகாமம் பிரச்சனை இருக்கிறது. அதே போல் கரங்காவை பிரச்சனை இருக்கிறது, கோமாரி பிரச்சனை இருக்கிறது என்று பல இடங்களிலே எங்களுக்குள்ளே பிரச்சனைகள் மாத்திரமல்ல, வனவிலங்கு அதிகாரிகளும் வனபரிபாலன திணைக்களமும் ஏராளமான ஏக்கர் நிலங்களை இன்று மக்களிடத்திலிருந்து பறித்து வைத்து கொண்டு கிட்டத்தட்ட 3000 மேற்பட்ட குடும்பங்கள் நிற்கதியான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றுக்கான தீர்வு காணப்பட வேண்டும். திடீரென்று வனவிலங்கு அதிகாரிகள் சம்மாந்துறையிலும் கூட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மன்சூர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்னிடம் கரங்கா பிரச்சினை, அதே போல் அண்மையிலே கொண்டவாட்டுவான் பிரதேசத்திலே திடீரென்று அங்கு விவசாயம் செய்ய போன மக்களை விரட்டி அடிக்கிற நிலவரங்கள் ஏற்பட்டு அதன் மூலம் மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நிலவரங்களை நாங்கள் கண்டோம். எனவே நிலங்களை விடுவிக்கிற விவகாரங்கள் சம்பந்தமாக இப்போ இராணுவம் கையகப்படுத்திய நிலங்கள் என்று சொல்லுகிற போது, அண்மையிலே நான் தோப்பூர் பிரதேசத்துக்கு போயிருந்தேன் மூதூரில். அங்கு 10 வீட்டு திட்டம் என்ற ஒரு வீட்டு திட்டம் இருந்த இடத்தில் முழுமையாக இராணுவம் தன்னுடைய முகாமை அமைத்து அதிலே அவர்கள் நிரந்தரமான இடமாக அதை மாற்றியிருக்கிறார். ஒரு தற்காலிக முகாமாக இருந்த இடம் இப்போ நிரந்தர முகாமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை விடுவித்து தருமாறு அந்த அப்பாவி மக்கள், அந்த இடத்தின் சொந்தக்காரர்கள் பல தடவைகள் எங்களிடத்திலே கேட்டு இராணுவ அதிகாரிகளிடம் அந்த விஷயத்தை நாங்கள் சொல்லி வருகிறோம். இந்த 10 வீட்டு திட்டம், தோப்பூரில் இருக்கிற இந்த 10 வீட்டு திட்டம் முழுமையாக இராணுவ முகாமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஏராளமான அம்சங்களை சொல்லிக்கொண்டு போகலாம். பல இடங்களிலே ஹோட்டல்களை அமைத்திருக்கிறார்கள். ஹோட்டல்களை அமைத்தது மாத்திரமல்ல, ஹோட்டல்களில் அமைத்து கடலிலே தொழிலுக்கு போகிற கடத்தொழிலாளர்களுக்கு போக முடியாமல் வேலி போட்டு மறைத்திருக்கிற நிலவரங்கள் பல இடங்களிலே ஏற்பட்டிருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் நீக்கி மக்களுடைய வாழ்வாதார தேவைகளுக்காக இந்த இடங்களை திருப்பி மக்களுடைய கைகளிலே ஒப்படைக்கிற நிலவரம் வர வேண்டும். எனவே இங்கு கொள்கை விளக்க பேருரையிலே 85% நிலங்களை மீளழித்து விட்டோம் என்று சொல்லப்படுகிற விஷயம் என்னை பொறுத்த மட்டிலே அதனுடைய உண்மைத்தன்மை சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டி ஆக வேண்டும். எனவே இப்படி பல விவகாரங்களை நாங்கள் கதைத்து கொண்டே போகலாம். ஆனால் எல்லாவற்றை விடவும் மிக அத்தியாவசியமான விஷயம் என்னை பொறுத்த மட்டிலே இனப்பிரச்சனைக்கான தீர்வு விவகாரத்திலே நாங்கள் இனிமேலும் இழுத்தடித்து கொண்டிருக்க முடியாது. இருக்கிற விஷயங்களை எப்படியாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ஆக வேண்டும். இன்னும் ஒரு தேர்தலின் போது, அடுத்த தேர்தலின் போது நாங்கள் இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமான வாக்குறுதிகளை ஒரு நாடு தழுவிய தேர்தலில் அடுத்து வருகிற ஜனாதிபதி வேட்பாளர் நாங்கள் இதை செய்து தருவோம் என்று சிறுபான்மை சமூகங்களுக்கு உத்தரவாதம் தருகிற விவகாரத்திலே கட்சிகள் அதிலே நம்பிக்கை தெரிவித்து ஏதாவது சொல்ல விளையலாமே ஒழிய மக்கள் அதிலே நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்பது, அதிலும் இவ்வளவு காலம் இந்த இழுத்தடிக்கப்படுகிற இந்த விவகாரம் இன்று நாட்டிலே இருக்கிற சட்டமும் ஒழுங்கும் சம்பந்தமான விஷயத்திலே மக்கள் மத்தியில் ஏற்பட்ட நம்பிக்கையினம், அம்பாறையிலும் கண்டியிலும் நடந்த கலவரங்களின் பிற்பாடு, சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான விஷயங்களிலே பாரிய நம்பிக்கையினம் ஏற்பட்டிருக்கிறது. இங்கு ஜனாதிபதியுடைய இந்த 15 அம்ச விவகாரத்திலே அவர் இங்கு 5, 6, 5வது, 6வது அம்சங்களாக போலீஸ் மற்றும் முப்படையினரை தன்னம்பிக்கையும் உயர் குறிக்கோள்களையும் உறுதிப்படுத்தல், 6 சட்டம், அதிகாரம், ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் பேச்சு சுதந்திரத்தினை சமூகத்தை உறுதி செய்தல். இந்த பேச்சு சுதந்திரம் என்று வருகிற போது இன்னும் ஒரு சமூகத்தை சமயத்தை இழித்து பேசுகிற வன்முறையை தூண்டுகிற பேச்சுக்களை பேசுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு இந்த ஹேட் ஸ்பீச் என்று சொல்லப்படுகிற விவகாரத்தை தண்டனை சட்டக்கோவையின் ஒரு தண்டனையாக, தண்டனைக்குரிய சட்டமாக கொண்டு வருவதற்கான விவகாரத்திலே நாங்கள் இன்னும் இழுத்தடுப்பு செய்ய முடியாது. அதை மிக அவசரமாக செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் சிறுபான்மை கட்சிகளின் தலைவர்கள் இந்த அடிப்படையிலே பல தடவைகள் நாங்கள் பேசியிருக்கிறோம். என்றால் கடந்த அம்பாறையிலும் கண்டியிலும் நடந்த இந்த கலவரங்களின் பிற்பாடு சட்டத்துக்கும் ஒழுங்குக்கும் பொறுப்பான போலீசாருடைய நடவடிக்கைகள் மாத்திரமல்ல, அதுக்கு பிற்பாடு அதரடிப்படையினரின் நடவடிக்கைகள் கூட கடுமையான விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயமாக மாறியிருந்தது. இப்பொழுது அதற்கான நஷ்டேடுகளை பற்றி பேசுகிறோம். இந்த நஷ்டேடு விவகாரத்திலே நான் சுவாமிநாதன் அமைச்சர் அவர்களை அண்மையிலே அவருடைய அமைச்சிலே சந்தித்து அதற்கான விவரங்களை கூறி 85க்கு மேற்பட்ட கோவைகள் அதற்குரிய நஷ்டேடு கொடுப்பது சம்பந்தமாக உரிய ஆதாரங்கள் போதாமையினால் நாங்கள் செய்ய முடியாமல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எப்படி ஆதாரங்கள் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்ட உடைமைகளுக்குள்ளே என்ன இருந்தது, ஒரு கடைக்குள்ளே என்ன சாமான்கள் இருந்தது, அதனுடைய பெறுமதி என்ன என்று ஒப்புவிக்க முடியாமல் அதன் உடைமையாளர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையிலே பெரிய மர ஆலைகள் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, வாகனங்கள் ஏராளமாக தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நஷ்டங்கள் வெறும் 5 லட்சம் ரூபாயில் அல்லது அடையாளத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பதன் மூலம் இந்த விவகாரங்கள் தீர்ந்துவிட முடியாது. முழுமையாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிற கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் மாத்திரமல்ல, இந்த அம்பாறையில் இருக்கிற பள்ளிவாயல் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டு அதற்கான செலவினம் என்னை பொறுத்த மட்டிலே கிட்டத்தட்ட 30 கோடிகளுக்கு மேலே போகலாம். அங்கே இருக்கிற கீழே இருக்கிற வாகனங்கள் நெருப்படுத்ததன் காரணமாக மேலே இருக்கிற கொங்கிரீட் ஸ்லாப் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இனி அதை உடைத்து முழுமையாக திருப்பி கட்டி ஆக வேண்டும். இதை நான் அம்பாறை அரசாங்க அதிபரோடும் கதைத்திருக்கிறோம். இதுக்கான ஒரு தீர்வு வர வேண்டும். இந்த அரசாங்கம் இதுக்கு பொறுப்படுத்து முழுமையாக இந்த மதஸ்தலங்களை மாத்திரமல்ல இந்த எரிந்து தீக்கிரையாக்கப்பட்ட அனைத்து வியாபார நிலையங்களுக்குமான தனியார் வீடுகளுக்குமான முழுமையான நஷ்டஈட்டை வழங்க கடமைப்பட்டிருக்கிறது என்பதையும் வலியுறுத்தி எனக்கு இந்த உரையை நிகழ்த்துவதற்கு சந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.